பைபிள்ல ஒரு கொரிந்தியர் சபை அப்படின்னு இருக்கு, த கொரிந்தியன் சர்ச். அந்த சபை எதுக்கு ரொம்ப பேர் போனதுன்னா, எல்லா விதமான ஒழுங்கினும் பாவம் உலக பிரகாரமா வாழ்றது சபைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சுயநலம் பொறாம சண்டை அது எல்லாமே அந்த சபையில பார்க்கலாம். ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப தரமட்டமான நிலையில இருந்த ஒரு சபை. பவுல் அப்போஸ்தலர் அவங்க பார்த்து கூட என்ன கேக்குறாரு, நீங்க வளரவே மாட்டேன்றீங்களே, நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கீங்களே அப்படின்னு அவங்களை பார்த்து திட்டுறாரு. ஏன் அந்த சபை அந்த நிலைமையில இருந்ததுக்கு ஒரு காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம். ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு சரியான அறிவு இல்லை. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சரியான பகுத்தறிவு உணர்வு அவங்களுக்கு இல்லை. அது இல்லாததுனால அவங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே பெரிய விதத்துல தடைப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். சொல்லப்போனா அவங்களுக்கு அது சந்தேகம் கூட பட்டாங்க. உயிர் சில பேர் அவங்கள வந்து உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது சந்தேகப்பட்டாங்க. அப்படி படும்போது அவங்களுக்கு இருந்த அந்த சந்தேகத்துல எந்த கிறிஸ்தவனையும் எந்த ஒரு சபையும் எடுத்துக்கிட்டோன்னா, உயிர்த்தெழுதலை குறித்த சரியான அறிவு சரியான பிடிப்பு இல்லாதப்ப அவங்க வாழ்க்கை அநேக விதத்துல தப்பா போகும். ஏன் நம்மள சில பேருடைய வாழ்க்கை சில விசுவாச வாழ்க்கை நிலையா இல்லாத காரணமே உயிர்த்தெழுதலை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்லாததுனால, உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய மகத்துவம்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளாததுனாலதான் அநேக வாழ்க்கை சொல்லப்போன குடும்பங்கள் சபைகள் வந்தே உலக பிரகாரமாவே இருக்கிறதுக்கு காரணமே உயிர்த்தெழுதலை குறித்த சரியான வேத போதகம் இல்லாததுனாலதான். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் அந்த 1 கொரிந்தியர் முடிக்கிறதுக்கு முன்பதாக அந்த 15வது அதிகாரத்தை அவங்களுக்கு எழுதுறார், எழுதி அதை கரெக்ட் பண்றார். உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம்ன்றத அவங்களுக்கு கத்து கொடுக்கறதா நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 15 அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறதா நம்ம பாக்குறோம். அவங்க உயிர்த்தெழுதலை நம்பாத இருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம், அதை சந்தேகப்படுறது எவ்வளவு முட்டாள்தனம். ஏன்னா உயிர்த்தெழுதல் காண்டி இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா அப்போஸ்தலர்கள்லாம் பொய்யரா மாறிடுவாங்க இல்லைங்களா. அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா மாறிடும், அப்புறம் நம்ம விசுவாசம் வீணாயிரும், நம்ம இன்னும் பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படல, எந்த நம்பிக்கையும் கிறிஸ்தவமே இல்லை உயிர்த்தெழுதல் இல்லைன்னா. அதைத்தான் அவர் அங்க சொல்லிட்டு வராரு. நம்ம யோவான் சுவிசேஷத்துல இருந்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்ததை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் அவங்களுக்கு காட்சி அளித்த பிறகு போன வாரம் பார்த்தோம் அந்த ஒரு அடம் பிடிச்ச ஒரு அவிசுவாசமா இருந்த தோமாக்கும் அவர் காட்சி அளித்தார். காட்சி அளித்து அந்த யோவான் வந்து ஒரு கிராண்டா முடிக்கிறார் அந்த அதிகாரத்தை, 20வது அதிகாரத்தை. நான் இவ்வளவு காரியம் உங்களுக்கு ஏன் எழுதி வச்சேன் தெரியுமா, இவ்வளவு காரியம் தியாகமா சுயநலத்தையே பார்க்காம இயேசுவை மாத்திரம் உயர்த்தணும்னு எழுதி வச்சது காரணம் என்ன, நீங்கள் இயேசு மெய்யாகவே உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் நீங்க நம்பணும். அப்படி நம்பும் போதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வருது, வேத வாக்கியங்கள் படித்து அதை கவனத்தோடு படித்து விசுவாசிக்கும் போதுதான், அது அறிவோடு படித்து விசுவாசிக்கும் போதுதான் அப்படிப்பட்ட விசுவாசம் வருகிறது. அதனாலதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன், வேற எந்த காரியத்தையும் நான் செய்ய போல அப்படின்னு எழுதி முடிக்கிறார். ஆனா அதோடு யோவான் முடியணும் இல்லையா, அவர் முடிக்கிறமா தெரியுது முடியணும். ஆனா இன்னொரு அதிகாரத்தை வச்சுட்டு போறார். அது ஏன் இன்னொரு அதிகாரம் எழுதியிருக்காருன்னு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் நான் என்ன நினைச்சேன்னா, உயிர்த்தெழுதலை ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்ம பார்க்கணும், வித்தியாசமான ஆங்கிள் நம்ம பார்க்கணும் நான் நினைச்சிருக்கேன். எங்க பாரு உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கம் நீங்க கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறது தான், ப்ரூவ் பண்றது. ஆமா, இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தான்னு ப்ரூவ் பண்றது தான் ரொம்ப பிரசங்கம் இருக்கிறத பாக்குறோம். ஆனா உயிர்த்தெழுதலை வந்து திருப்பி திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுமா, யோசிச்சு பாருங்க. அது ப்ரூவ் பண்ண ஒரு ஃபேக்ட், அது ப்ரூவ் பண்ணது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், யோவான்லாம் பார்த்திருக்கோம். அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பழையற்பாடு வேதமெல்லாம் நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்து உயிர்த்தெழுவார், இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தடவை தான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலியான கல்றை, அந்த சீலை, தேவதூதர்களுடைய செய்தி, அப்போஸ்தலருடைய சாட்சி, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உயிர்த்தெழுதலை திருப்பி திருப்பி நிரூபிக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன இன்னைக்கு பார்க்கலாம்னா, உயிர்த்தெழுதல் என்னத்தை நிரூபிக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? உயிர்த்தெழுதலை ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை, ஆனா உயிர்த்தெழுதல் என்னத்தை ப்ரூவ் பண்ணுது, என்னத்தை நிரூபிக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியம், உயிர்த்தெழுதலுக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு, அதனால நமக்கு என்ன கிடைக்குது, அதனோட அர்த்தம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கவானா? உயிர்த்தெழுந்துட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு, சரி சோ வாட், உயிர்த்தெழுந்துட்டாரு சரி ஓகே, அதனால என்ன, அதுதான் நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல்னால நமக்கு என்ன கிடைக்குது, உயிர்த்தெழுதலுக்கு அர்த்தம் என்ன, அதனால என்ன நடக்க போகிறது, அதனோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஊர்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒழுங்கினும் ஒரு பிரிவினை ஏங்க சபையில இத்தனை, எங்க பழைய பாசு சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி, இயேசு வந்து ஒரு சபையை தானே ஆரம்பிச்சார், ஏன் இத்தனை சபைகள், இத்தனை பிரிவுகள், அவர் எவ்வளவு ஜபிச்சார், பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல் நம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் ஒத்துமைக்காக அவர் ஜபிச்சார். ஏன் இவ்வளவு பிரிவினைகள் சபைக்குள்ள இருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தருக்கு விரோதமா ஏன் இவ்வளவு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோமா, ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, மக்கள் வந்து வேதத்தின்படி சத்தியத்தை படித்து போதித்து அதை நம்புறத விட்டுட்டு பாரம்பரியத்துக்கும் மனித சிந்தனை மனித போதகத்துக்கும் இடம் கொடுக்கறதுனாலதான் பிரிவினையே வருது. அவர் ஒரு ஊழியக்கார் வந்துட்டாரு, அவர் விருப்பத்தின்படி அவர் எவ்வளவு அனுபவம் இருக்கு, அவர் எவ்வளவு நல்லா பேசுறாரு, அவர் விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்யறது, இவர் ஒரு ஊழியக்கார் வந்துட்டாரு, இவர் விருப்பத்தின்படி ஒரு காரியங்களை செய்யறது, வேதத்தின்படின்ற மாதிரி போயிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. புரியுதுங்களா? மனிதர்களை உயர்த்தி மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி தான் பிரிவினைகள் ஏற்படுறது, மனித சிந்தனை மனித போதகத்துக்கு பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்கறதுனால, அதனாலதான் இத்தனை டிவிஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதத்தின்படி நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு பிரச்சனை தவிர்த்திருக்கலாம். உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல ரிசரக்ஷன் என்னங்க, ரிசரக்ஷனுக்கு என்ன முக்கியத்துவம்னா என்ன தெரியுங்களா, ரிசரக்ஷன்னா ஞாபகம் வருது ஈஸ்டர் இல்லைங்களா, ரிசரக்ஷன் நமக்கு ஞாபகம் வருதே ஈஸ்டர், ஒரு பண்டிகை ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதான். உயிர்த்தெழுதல் சத்தியனாவே அவ்வளவுதான். அதுக்கு அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமா ஒரு 40 நாள் உபவாசம், கறி சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, லெந்து பண்டிகைன்னு பண்றது லெண்ட், நீங்கெல்லாம் சில பேர் பண்ணிருக்கலாம் அவங்க காலத்துல, 40 நாள் கறிய சாப்பிட மாட்டோம். அவங்கள போய் கேட்கலாம், ஏன் கறிய சாப்பிட மாட்டேன்றீங்க 40 நாள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, இயேசு பாடுபட்டார் இல்லையா நமக்காக, 40 நாள் உபவாசம் எல்லாம் பண்ணி பாடுபட்டாரு, இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையிற மாதிரி நம்ம நம்மளுடைய சரீரத்துல கறி சாப்பிடாம நம்மள பாடுபடுறோம். அதுதான் அவங்களுடைய பாடு, இயேசு படுற பாடு, இவங்க படுற பாடுன்னா கறி சாப்பிடாம இருக்கிறது இவங்க படுற பாடு. அது மாத்திரம் இல்லாம பாவத்துக்கு பச்சாத்தாபம் படுறது, பாவத்துக்கு வருத்தப்படுறது, எப்படி கறி சாப்பிடாம பாவத்துக்காக வருத்தப்படுறது. இப்படி கறி சாப்பிடாம இருந்தா அவங்களுடைய நம்பிக்கைனா அவங்களும் மறிக்கும் போது இயேசு மாதிரி உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. பாவத்துக்காக பச்சாத்தாபம் கறி சாப்பிடாம பட்டுட்டாங்க, அதனால அவங்களும் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. ஆனா அதுல எவ்வளவு அறியாம, நிறைய பேர் அறியாமலே செய்யறாங்க பாவம், அவங்களுக்கு அந்த பாரம்பரியத்துல வந்துட்டதுனால வேத போதனை இல்லாதனால அறியாமலே செஞ்சுட்டு வராங்க, நிறைய பேர் மாயமானமா செஞ்சுட்டு வராங்க. அந்த பெரிய மாயமாலை இருக்கிறது பார்க்கலாம். இயேசுதான் கிளியரா சொன்னாரு, முடிந்தது, பாவத்துக்கெல்லாம் அவர் சரி கட்டிட்டாரு, நம்ம என்ன கறி சாப்பிடாம நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்யறது, அது எவ்வளவு தப்பு, அவருடைய தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த ஈஸ்டர் முடிஞ்ச உடனே, அது 40 days லெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு திருவிழா நடக்கும் பாருங்க, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் வந்த மாதிரி தான். வீட்டுல பாத்தீங்கன்னா கறி, மீன், மட்டன், கோழி, முட்டை, போர்க்கு, பீஃப் எல்லாமே அன்னைக்கு இருக்கும். 40 நாள் சாப்பிடாதத ஒன்னா சேர்த்து வச்சு சாப்பிடுற மாதிரி, சாப்பிடறதுக்கு முன்னாடியும் நடக்கும் திருவிழா, அதுக்கப்புறமும் நடக்கும் கார்னிவல்ன்ற மாதிரி. வெளிநாடுகள்லயும் அதுதான் செய்வாங்க, கார்னிவல்னு பெரிய பேரு, அவங்க உயிர்த்தெழுந்த மாதிரி அந்த நாள்ல. அது பார்க்கும்போது எவ்வளவு மாயமாலம் அதுல இருக்கு பாருங்களா, இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்னங்க சம்பந்தம். இப்படிதான் அவர் பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்கறது. இந்த மாதிரி லெந்த் பண்டிகைன்றதே பைபிள்ல இல்ல, பைபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த பாபிலோன் கல்ட்டுன்னு இருக்கு, பாபிலோன் பொய் மதம்னு இருக்கு, அதுல இருந்து ரோமன் கத்தோலிக்கு நிறைய படிச்சுக்குச்சு, மக்களை நிறைய கூட்டணும், மக்களுக்கு இதா பண்ணணும் நிறைய படிச்சுக்கிச்சு. அதுல ஒண்ணு கத்துக்கிட்டதுதான் இது ஒண்ணு. ஏன்னா பாபிலோன் இதுல என்ன நம்பிக்கைனா, அவங்களுக்கு பால் என்ற ஒரு கடவுளை அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. அந்த பாலை வந்து ஒரு கரடி போட்டு கொன்னுருச்சு. அவங்களுடைய கதையில வருது, ஒரு கரடி போட்டு கொன்னுருச்சு. ஐயோ நம்ம வணங்குற பால் செத்துட்டாரேன்னு சொல்லி அவங்களுடைய ஆசாரியருங்க, அவரை பின்பற்றவங்க எல்லோரும் ஒப்பாரி வச்சாங்க. 40 நாள் சாப்பிடாம அழுது 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 பார்த்தாங்க. 40வது நாள் பால் உயிரோடு வந்து விட்டார், அப்படியே உயிர்த்தெழுந்து விட்டார். அத ஒரு பண்டிகையா அவங்க வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. 40 நாள் உபவாசமா பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ரோமன் கேத்தலிக் காப்பி அடிச்சு மத்த தன்னுடைய சகோதர சபைகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுச்சு. அதை அப்படியே பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வருது. உயிர்த்தெழுதலையே அதனோட சத்தியத்தையே மறைக்கிற மாதிரி, அதை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நேரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை கவனமா கொடுக்கறத பத்தி தப்பு இல்லை, ஆனா அதை ஒரு உலக பிரகாரமா மாத்திட்டது. அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லாம மாத்திட்டது. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அனுதினமும் உயிர்த்தெழுதலாம் இல்லைங்களா? ஏன், அவன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நடக்கிறான், பேசுறான், செயல்படுறான். அதனால உண்மையான அனுதினமும் உயிர்த்தெழுதல் நாள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு வாழுகிறவனுக்கு அனுதினமும் உயிர்த்தெழுதல் நாள். சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போறது வந்து உயிர்த்தெழுதல் எண்ணத்தை நிரூபிக்கிறது. அந்த சத்தியத்தை நம்ம பார்ப்போம். 5 காரியங்களை, அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம், ஆனா 5 காரியங்களை ஒன்றி நான் எடுத்திருக்கேன். 5 காரியங்களை உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறத நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியம், ஏன் அது மதிப்புள்ளது, அது நமக்கு என்ன கொடுக்கறதுன்றது 5 காரியத்தை நம்ம பார்ப்போம். அதுல போர்டில் எழுதியிருக்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல நான் விளக்கி சொல்ல போறேன். முதலாவது உயிர்த்தெழுதல் எண்ணத்தை நிரூபிக்கிறதுனா, the infallibility of the Bible, வேதத்தின் தவறளைக்காத தன்மையை உயிர்த்தெழுதல் நமக்கு நிரூபிச்சு காமிக்குது. வேதம் வந்து எங்க பாரு அதிகாரமா, தான் தான் சத்தியத்தை சொல்றேன், வேற எங்கேயுமே சத்தியம் இல்லன்னு அதிகாரமா வேதம் சொல்லுது. தனக்கு விரோதமா செய்யறவங்க எல்லாம் சத்தியவான்கள் அல்லன்னு அதிகாரமா வேதம் அறிவிக்குது. வேதம் தான் உண்மை, அதுக்கு விரோதமா வேற எதுவுமே இல்ல. பாரம்பரியம் இல்ல, மனிதர்கள் சிந்தனை இல்ல, எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தாலும் சரி, வேதத்துக்கு விரோதமா இருந்தா அது வேத வழியே இல்ல, கடவுளுடைய வழியே இல்ல. அப்படி வேதம் அதிகாரமா சொல்றது, அது உண்மையா? வேதம் சத்தியத்தை தான் போதிக்குதா? அது உண்மையா? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு பெரிய த கிரேட்டஸ்ட் ப்ரூஃப் என்ன தெரியுமா? பைபிள் உண்மைன்றதுக்கு உயிர்த்தெழுதல். அது எப்படின்னு அவங்களுக்கு காமிக்க போறேன். ஒரு வசனத்தை தான் படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். இதெல்லாம் அப்படியே கவனமா செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பைபிளை திறக்க வைக்க போறேன், உங்களுக்கு நிறைய பைபிள் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல முதல் பிரசங்கம், பேதுரு பண்ற முதல் சபை பிரசங்கம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது 22ல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.
நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையை ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க வந்து இயேசு தேவத்தின் தேவ மகன் என்பதை உங்களுக்கு முன்பதாக அற்புதங்கள்னால தன்னை வெளிப்படுத்தினார். அதை நீங்க பாத்தீங்க, அவர் செஞ்ச அற்புதங்களை அது உங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. ஆனா நீங்களோ என்ன செஞ்சீங்க, அவரை பிடிச்சி சிலுவையில அறைந்தீங்க. ஆனா அந்த தேவன் அவரை உயிரோடு எழுப்பிட்டார். அவர் மரண கட்டுகளை அவருக்கு விடுவித்து அவரை உயிரோடு எழுப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது பார்த்து சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, 25வது வசனத்துல படிங்க, ஆரம்பத்துல அவரை குறித்து தாவீதுன்னு சொல்லி 16வது சங்கீதத்தை எடுத்து அதை சொல்றாரு. 16வது சங்கீதம் வந்து ஒரு உயிர்த்தெழுதலின் சங்கீதம். அது என்ன சொல்லுது அந்த சங்கீதம்னா, உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லுகிறது. அவரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்றத நிரூபிக்கிறதுக்கு சங்கீதத்தை எடுத்து, 16வது சங்கீதத்தை எடுத்து ஆதாரமா அவர் அங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். ஒரு தீர்க்க தரிசனமா. ஏன் அது தாவீதுக்கு அப்ளை ஆகாது? தொடர்ந்து அந்த வசனங்களை படிச்சீங்கன்னா தாவீதுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா தாவீது செத்து ஒரு கல்ற இங்கதான் இருக்குது. இந்த சங்கீதம் யாரை பத்தி போட்டிருக்குன்னா, மேசியாவை பத்தி போட்டிருக்கு. அவர் வந்து உயிரோடு எழும்ப போறாருன்றதுனால அது அது போட்டிருக்கிறதுன்றத அதை பார்த்தீங்கன்னா பதினாறாவது சங்கீதம் உண்மை அப்படின்றத எதுதான் நிரூபிக்க முடியும்? உயிர்த்தெழுதல் தான் நிரூபிக்க முடியும் இல்லைங்களா? The truthfulness of Psalm 16 depends on resurrection of Jesus Christ. ஏதுவேளை இயேசு உயிர்த்தெழுதலனா பதினாறாவது சங்கீதம் பொய்யா போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? அந்த பதினாறாவது சங்கீதம் வேத வாக்கியம் தவறலைக்காதது, தவறலைக்காததுன்னா தெரியுங்களா உங்களுக்கு? தப்பாவே போக முடியாது. இன்ஃபாலிபிள்னா ஃபாலிபிள்னா விழுந்துடும். இன்ஃபாலிபிள்னா தவறே அழைக்க முடியாத பதினாறாவது சங்கீதம் வந்து உயிர்த்தெழுதல் அதை நிரூபிக்குது. வேத வாக்கியம் உண்மை. அது பதினாறாவது நடக்க முடியாத காரியத்தை பதினாறாவது சங்கீதம் சொல்லுது, அதுவே உண்மை என்றத உயிர்த்தெழுதல் நிரூபிக்குது. புரியுதுங்களா? வேத வாக்கியம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இந்த வாட்டி பவுல் இல்ல, இது பேதுரு இல்ல, பவுல் சொல்றாரு. பதிமூணாவது அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அதிகாரம் 30 வசனம்.
தேவனோ அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களுக்குள்ளே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிவிப்பேன் என்று 2 சங்கீதத்திலே எழுதியிருந்தபடியே.
இங்கேயும் இன்னொரு சங்கீதம் எடுத்து சொல்றாரு. 2 சங்கீதம், 2 சங்கீதத்தை எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு உயிரோடு எழுந்தாரு. எப்படி எழுந்தாருன்னா, 2 சங்கீதத்துல போட்டிருக்கிறபடி, நீ என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்ற சங்கீதத்தின் படி அவர் உயிரோடு எழுந்தாருன்னு 2 சங்கீதத்தின் உண்மையே உயிர்த்தெழுதலை பொறுத்திருக்குன்றார். அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 34 வசனம் அதே அதிகாரத்துல படிங்க.
இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடி அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுள்ளம் பற்றினார்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்றது ஐசாயா 55 போட்டிருக்கு. அதுவும் நிறைவேறி இருக்கு அப்படின்னு அந்த உயிர்த்தெழுதல் அவர் சொல்றாரு. இங்க கவனிச்சுக்கிட்டு வரணும். என்ன சொல்ல பாக்குறாங்கன்னா, இவங்க எல்லாரும் பழையற்பாடுல எழுதின வேத வாக்கியங்கள் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உண்மைன்னு நிரூபித்திருக்கிறது. அவர் வாக்கு தத்தத்தம் பண்ணபடியே பவுல் சொல்றாரு, அவர் எப்படி பழையற்பாடுல வாக்கு தத்தம் பண்ணாரு அந்த மாதிரியே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் படிப்போம். லூக்கா 24:25.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
இவங்க யாருன்னா, இவங்க அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 2 எம்மா ஊருக்குன்னு போனாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? எம்மா ஊருக்குன்னு போகும்போது அவங்க இயேசுவை கூடயே வராரு, பேசிட்டே வராரு, யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்க வந்து அப்பத்தை பிட்ட பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் நம்பறதுக்கு மந்த இதயம் உள்ளவர்களே அப்படின்றாரு. அவர் திட்டாரு. அப்புறம்
கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும், நமது மகிமையில் பிரவேசிக்கவும், தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விபரித்து காண்பித்தார்.
அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? மோசேவும் சகல தீர்க்க தரிசிகளும் அப்படின்னா என்ன? அது பழையற்பாடு. அந்த முழு பழையற்பாடை எடுத்து தம்மை பத்தி தான் எப்படி மறித்து தான் எப்படி உயிரோடு வரணும்னு எழுதி இருக்கிறத அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறார். அதை காமிச்ச உடனே அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு வேத வாக்கியங்களை அவங்க நம்புறாங்க. புரியுதுங்களா? உயிர்த்தெழுதல் என்னத்தை நிரூபிக்குதுன்னா, வேத வாக்கியம் தவறலைக்காதது, சத்தியமானதுன்றத நமக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் நிரூபிக்குதுங்க. அதை இயேசு எடுத்து காட்டுறாரு. மோசே எழுதின 5 புக்கு, தீர்க்கதரிசிகளை எல்லா புக்கும் அடையாளங்களாலையும் பலிகள்னாலையும் சடங்குகள்னாலையும் ஓமைகள்னாலையும் கதைகள்னாலையும் இயேசு கிறிஸ்து எப்படி பழையற்பாடுல இருக்கிறாரு, அவர் எப்படி வருவாரு, எப்படி மறிப்பாரு, உயிர்த்தெழுவார்னு பழையற்பாடுல போட்டிருக்கிறத அவர் எடுத்து காட்டுறாரு. அதனால நம்ம என்ன பாக்குறோம்? உயிர்த்தெழுதல் வேத வாக்கியத்தின் தவறலைக்காத தன்மையை நிரூபிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொல்றேன்னு? இன்னொரு வசனத்தை, வெறும் பழையற்பாடு மாத்திரம் இல்ல, அப்பதான் புதிய ஏற்பாடு எழுதப்படுது. புதிய ஏற்பாட்டிலயும் ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 2:19.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்துக் கொடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இந்த இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மறைந்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்களை சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள்.
கடைசி வசனத்தை கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு, அந்த பரிசேயர்களை பார்த்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல இதை உயிரோடு நான் எழுப்ப போறேன் அப்படின்னா, டிஸ்ட்ராய் திஸ் டெம்பிள், 3 நாள்ல எழுப்ப போறேன்னு. என்னத்தை சொல்ற, 40 வருஷம் ஆச்சு அவங்க அந்த ஆலயம் நினைச்சுட்டு இருக்காங்க, 40 வருஷம் ஆச்சு இதை கட்டுறதுக்கு, இவரு என்ன 3 நாள்ல இடிச்சு போடுறாருன்னா, அவர் சொன்னது தன்னுடைய சரீரத்தை பத்தி. அதை புரிந்து கொண்ட அப்போஸ்தலருங்க, அந்த கடைசி வசனம் எப்படி வருது, 21, கவனிங்க அந்த வசனத்தை. அவர் இப்படி சொன்னதை அவர் உயிரோடு எழுந்த பிறகு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க,
அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்.
அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன பண்ணாங்களா, வேத வாக்கியங்களை, இயேசு சொன்ன வார்த்தைகளை, அதாவது பழையற்பாடியோ புதியற்பாடியோ அவங்க விசுவாசித்தார்கள். உயிர்த்தெழுதல், உண்மையா ஒரு மனுஷன் உயிர்த்தெழுதல நம்புறான் அப்படின்னா, அதனோட விளைவு என்ன தெரியுங்களா, அவன் வேத வாக்கியங்களை நம்பணுங்க. உயிர்த்தெழுதல் முதலாவது நமக்கு என்ன நிரூபிக்குதுன்னா, தேவன் கொடுத்த வார்த்தைகள், அவர் சொந்த வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகள், தவறலைக்காத வார்த்தை, அதை நம்ம நம்பணும்ன்றத உயிர்த்தெழுதல் நமக்கு நிரூபிச்சு காட்டுது. சீசருங்க தான் பண்ணாங்க, அவர் உயிரோடு எழுந்த பிறகு அந்த வேத வாக்கியங்களை நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களை விசுவாசித்தார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், இதை ஏன் இவ்வளவு வசனங்களை நாங்க உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு, உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்க என்னமோ விசுவாசிக்கணும், வேத வாக்கியம் தவறளைக்காததுன்றத நீங்க விசுவாசிக்கணும். வேத வாக்கியம் எவ்வளவு உண்மை உள்ளது, அது சொல்றது எல்லாமே உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்ற மாதிரி வேத வாக்கியம் சொல்றதெல்லாம் உண்மைங்க. அதைத்தான் உயிர்த்தெழுதல் முதலாவது நிரூபிக்குது. அதனோட உண்மைத்தனத்துக்கு தி கிரேட்டஸ்ட் உச்சகட்ட ப்ரூஃப் என்னன்னா, உயிர்த்தெழுதல். பழையற்பாட்டில் சொன்ன காரியம், புதியற்பாட்டில் சொன்ன காரியம் எல்லாமே உண்மைன்றத தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பி அதை நிரூபித்து காமிச்சிருக்காரு நமக்கு. அதை நம்ம நம்பணும். வேத வாக்கியங்களை எவ்வளவு முட்டாள்தனம் நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்களேன், இதுதான் வேதம் சொல்லுது. உயிர்த்தெழுதலை நாங்க நம்புறோம், இயேசு கிறிஸ்துவ நாங்க நம்புறோம், பண்டிகை கொண்டாடுறோம்னு வேத வாக்கியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. பாத்திருக்கீங்களா, வேத வாக்கியத்தை மதிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல, அத ஆனா இயேசு நம்புறோம் நாங்க சொல்றது இல்ல. என்ன இயேசு, எந்த இயேசு நம்புறேன்னு தான் நம்ம கேட்கணும். வேத வாக்கியத்துக்கு முக்கியம் இல்ல, ஈஸ்டரை கொண்டாடுற, என்ன ஈஸ்டர் உனக்கு, உனக்கெல்லாம் என்னத்துக்கு ஈஸ்டர், வேத வாக்கியத்தை உயிர்த்தெழுதலை நம்புறீன்னா வேத வாக்கியம் தவறளைக்காததுன்றத நம்பணும். அதைத்தான் நிரூபிச்சிச்சு உயிர்த்தெழுதல், வேற என்னத்தை செஞ்சுச்சு, பண்டிகை கொண்டாட சொல்லிச்சா, இல்ல, வேத வாக்கியம் தவறளைக்காது, அதுதான் நீ நம்பணும். தேவனுடைய வார்த்தை இது அப்படின்றத நம்ம நம்பணும். சீஷர்கள் அதைத்தான் நம்ம செஞ்சுதான் பாக்குறோம். சரி, நம்மள எடுத்துக்குவோம், நம்ம எந்த அளவுக்கு வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பைபிளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு டெய்லி அதை படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வேத அறிவுல நீங்க வளர்ந்து வரீங்க, ரொம்ப முக்கியம். என்னதான் இயேசுவை நம்புறேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும், வேத வாக்கியத்தை அனுதினமும் படிச்சு அதுல வளராதவர்களா இருந்தாலும், அவங்க விசுவாசம் செத்த விசுவாசம். நான் இயேசுவை நம்புறேங்க, நாங்க பைபிள நம்புறேங்க, ஆனா பைபிள படிக்கிறதே இல்ல, பைபிள நம்புறதே இல்ல, இட்ஸ் எ டெட் ஃபேத். புரியுதுங்களா, இயேசுவை நம்புறேன்றதுக்கு அர்த்தமே இல்ல. அத நான் பாக்குறோம், ஒன்னும் இல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம மொபைல் போன் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா, விதவிதமா மொபைல் போனை வாங்கிக்கிறோம், அந்த மொபைல் போனு கொடுக்கற மதிப்பாவது பைபிள் கொடுக்கறீங்களா, மொபைல் போன் மாதிரி பைபிளை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதுங்க, எவ்வளவோ வளர்ந்துருவீங்க. மொபைல் போன் என்ன பண்றோம், எங்க போனாலும் கூடியே எடுத்துட்டு போறது. அந்த மொபைல் போன் காண்டி இல்லாம போச்சுன்னா எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி, உலகமே விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்களா, யாருக்கும் போன் பண்ண முடியல, ஒண்ணுமே செய்ய முடியலன்ற ஒரு ஃபீலிங். வேத வாக்கியத்தை பத்தி அப்படி உங்களுக்கு இருக்கா? எங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சிடக்கூடாது, போய் போய் நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. பைபிள் அப்படி யூஸ் பண்ணா என்ன புது மெசேஜ் கடவுள் அமைச்சிருக்காரு? ஒரு பைபிளை கூட வச்சுக்கிட்டு என்ன புது மெசேஜ் கடவுள் அமைச்சிருக்காரு, என்ன மெசேஜ் அமைச்சிருக்காரு அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா வளருவீங்க. மொபைல் போனை வச்சுட்டு அப்படி பண்ண நோண்டி நோண்டி பாத்துட்டு இருக்க வேண்டியது. திருப்பி திருப்பி வேத வாக்கியத்தை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கடவுள் புது புதுசா மெசேஜ் கொடுக்கறாரு, அதுல இருந்து அதை பாக்கலாம். இல்ல யூஸ்லெஸ் மெசேஜ், யூஸ்லெஸ் ஜோக்ஸ், அர்த்தம் இல்லாத புகழ்ச்சி, அதையெல்லாம் போய் கேட்கறது. வேத வாக்கியத்தை அப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் அந்த மொபைல் போனை பாருங்களேன், எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றோம். பைபிளை யூஸ் பண்ணுங்களேன் எமர்ஜென்சி டைம்ல. எல்லா எமர்ஜென்சிக்கும் போதுமான வேதம், தவறளைக்காத வேதம், அதிகாரம் உள்ள வேதம் இல்லைங்களா? அந்த வேதத்தை யூஸ் பண்ணோம். சரி, முதலாவது பாயிண்ட் நம்ம முடிப்போம். இயேசு கிறிஸ்து எழுந்தார்ன்ற ஒரு விசுவாசி நம்புறானா? வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுது? வேதம் தவறளைக்காததுன்றது அவன் நம்பணும், அவனுடைய நம்பிக்கையில அது தெரியணும். இல்லைன்னா கிறிஸ்துவன் நம்புறதுக்கு அர்த்தமே இல்லை. முதலாவது உயிர்த்தெழுதல் என்னத்தை நிரூபிக்குது? வேதம், the infallibility of the word of God. வேதம் தவறளைக்காது. இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்ப்போம். உயிர்த்தெழுதல் இரண்டாவதாக என்னத்தை நிரூபிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சாட்சாத் தெய்வம் அப்படின்றத உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. He is the very God, தேவ குமாரன் அவர் அப்படின்றத உயிர்த்தெழுதல் மிக உச்சகட்டது, அல்டிமேட் ப்ரூஃப். ஏசு கிறிஸ்து தெய்வம்ன்றதுக்கு என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுதல் தான். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு நிறைய சாட்சிங்க இருந்துச்சு, அவர் கடவுள் என்பதற்காக. உதாரணத்துக்கு ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்த சாட்சி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தெய்வம்ன்றது கொடுத்த சாட்சி வந்து பேய், பிசாசுங்க தான் சாட்சி கொடுத்துச்சு. பிசாசுங்க தான் மத்தே மார்க் அஞ்சாவது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு போட்டு நடுங்குச்சு அவரை பார்த்து. அதுதான் சொல்லுச்சு, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அதுக்குதான் தெரிஞ்சு, நீ உமக்கு ஏன் கிட்ட வந்திருக்கிற, நீ எவ்வளவு பெரியவர், ஏன் எங்க கிட்ட வந்திருக்கிற, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு அதுக்கு கதறிச்சு. அதுக்கப்புறம் யோவான் ஸ்தான சாட்சி கொடுத்தார் அவர் கடவுள். அதுக்கப்புறம் யோவான், பேதுரு, யாக்கோபு, போன வாரம் பார்த்தோம் தோமா சாட்சி கொடுத்தார், மை லார்ட் அண்ட் மை காட் அவர் கொடுத்த சாட்சி. அந்த மாதிரி எத்தனையோ நதானியல் சாட்சி கொடுத்திருக்காரு தேவகுமாரன். அதுக்கப்புறம் நிறைய அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்திருக்காங்க. மத்தேயு, இம்மானுவேல், அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சாட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்ப்போம். அவருக்கு இருந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்த்தா மரியா, ஆண்டவரே நீ மெய்யான கிறிஸ்து. ஏன் அவர் சிலுவையில் அறைந்த அந்த போர் சேவகர்களுடைய நூற்றுக்கு அதிபதி, இயேசு மரித்த விதத்தையே பார்த்த உடனே இவர் மெய்யாகவே தேவகுமாரன் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். ஆனா அது எல்லாத்த விட பெரிய சாட்சி, இயேசு மெய்யாகவே கடவுள் என்பதற்கு என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுதல். அது இயேசுவே சொன்னார், எல்லாத்த விட பெரிய சாட்சி அதுதான். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டைம்ல அவர்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு அடையாளத்தை காமி, எங்களுக்கு அற்புதத்தை காமி, ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காமின்னு கேட்டாங்க. இப்ப ஓடுறாங்க இல்லைங்களா, அற்புதம் வேணும், அடையாளம் வேணும்னு. அந்த மாதிரி அவங்க வந்து இயேசு கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? ரொம்ப பயங்கரமா திட்டினார். இந்த விபச்சார சந்ததி வந்து என்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கறது, இவங்களுக்கு யோனாவுடைய அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் இவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை அப்படின்ட்டார். யோனாவுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யோனா எப்படி மூணு நாள் மீன் வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தாரோ அந்த மாதிரி தேவகுமாரன் மூணு நாள் பூமியின் வயிற்றுல இருந்து வெளியே வருவார். அது ஒரே அடையாளம் தான். அதை நம்புனா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா அழிஞ்சுதான் போவீங்க. அது நான் தேவகுமாரன், நான் கடவுள்கிட்ட இருந்து வந்தன்ற உச்சகட்ட அடையாளம் என்ன? நான் உயிர்த்தெழுவேன். அதுதான் கிரேட்டஸ்ட் ப்ரூஃப். கடவுள் அதை விட்டு வேற எந்த ப்ரூஃபும் கொடுக்க போறது இல்லைங்க. நீங்க ஏதாவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற ஏதாவது கடவுள் கொடுப்பாருமா? இல்ல, நோ மிரக்கல்ஸ், கடவுள் கொடுத்துட்டாரு ஆல்ரெடி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது பெரிய ப்ரூஃப், அவர் தெய்வம் என்பதற்கு. அது கடவுள் கொடுத்த ப்ரூஃப். ரோமர் ஒன்னுலயே அதான் போட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார். கடவுள் வந்து இயேசுதான் தேவகுமாரன் அப்படின்றது எப்படி ப்ரூவ் பண்ணாரு? அவர் மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுப்பி ப்ரூவ் பண்ணார். அது ஒரு நிரந்தர அறிவிப்பு. வரப்போற எல்லா காலங்களுக்கும் அவர் அப்பப்ப அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்க போறது இல்ல. கடவுள் நேரா செய்ய போறார், மனிதர்கள் மூலமா செய்ய போறது இல்ல. ஆனா ஒரே ப்ரூஃப், இயேசு தெய்வம்ன்றது நம்புறதுக்கு உயிர்த்தெழுதல், நிரந்தரமான ஒரு அறிவிப்பு. கடவுள் ஒருத்தர் தான், ஆனா அவர் மூன்றா வியாபித்திருக்காருன்னு பாக்குறோம். அந்த மூன்றா இரண்டாவது நபராகிய தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா அதை நிரூபிச்சார். சரி, நம்ம இயேசு கிறிஸ்து இரண்டாவது ப்ரூஃப், உயிர்த்தெழுதல் இரண்டாவதாக நிரூபிக்கிறது இயேசு சாட்சாத் தெய்வம் என்பதை நிரூபிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதுல சில டைம்ல நமக்கு சந்தேகங்கள் வரலாம். நம்ம சோதனை கஷ்டங்களை சந்திக்கும் போது நமக்கு சந்தேகங்கள் வரலாம். யோவான் ஸ்தானாக்கு ஒரு வாட்டி சந்தேகம் வந்துச்சு. அவரு தான் உலகத்துக்கே சொன்னாரு இவரு தான் கிறிஸ்துன்னு, ஆனா அவருக்கே ஒரு வாட்டி சந்தேகம் வந்துச்சு. அவர் போய் ஜெயில போட்டிருக்காங்க. ஏறோத எடுத்துட்டு போய் ஜெயில போடும் போது அவரு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இயேசுக்கு, வருகிறவர் நீர்தானோ இல்ல வேற யாருக்காவது நாங்க காத்திருக்கணுமா அப்படின்னு போய் ஒரு மெசேஜ் அவருக்கு அமைச்சு விட்டாரு. அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த மாதிரி நமக்கும் ஒரு மாதிரி இவரு தானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் வர நேரங்களில் நமக்கு இருக்கிற ஒரே மருந்து என்ன தெரியுமா சந்தேகத்துக்கு? அந்த யோசேப்புடைய கல்லறைக்கு போய் அந்த திறந்திருக்கிற கல்லை நம்ம பார்த்து உள்ள போய் அந்த ஏஞ்சலுடைய செய்தி, அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தா, அது ஒண்ணுதாங்க ப்ரூஃப் நமக்கு. அவர் மெய்யாகவே தேவகுமாரன் நம்புறதுக்கு உயிர்த்தெழுதல் தான் ஒரே ப்ரூஃப், ஒரே ப்ரூஃப். அவரு உண்மையாவே அவர் தன்னை பத்தி என்னன்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மை. அவர் தன்னை பத்தி தேவகுமாரன் சொன்னார், அவர் தான் இந்த உலகத்தின் ரட்சகர் சொன்னார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறன்னு சொன்னார். அது எல்லாமே உண்மை. எல்லா துதிக்கும், எல்லா ஸ்தோத்திரத்துக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா கீழ்ப்படிதலுக்கும் பாத்திரமான கிறிஸ்து அவர் தாங்க. நம்மள சில பேர் இன்னமும் அவரை நம்புறதில்ல. நம்ம எதுக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க மனசை நீங்க யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்துவ மெய்யாகவே நான் நம்புறேனா, உண்மையா நம்புறோனா, அவருக்கு எல்லா ஸ்தோத்திரமோ எல்லா துதியோ எல்லா கனமோ அவருக்கு, என்னுடைய ஸ்ட்ரிக்ட் கீழ்படிதல் அவருக்கு தான் நான் கீழ்படிவேன். ஸ்ட்ரிக்டா அவருக்கு கீழ்படிவேன், ஸ்ட்ரிக்டா அவருக்கு தான் என்னுடைய ஆராதனை ஸ்தோத்திரம் நன்றியை நான் செலுத்துவேன். அப்படி செய்யாம இருக்கிறது அவருக்கு செய்யற பெரிய அவமானம். அவர் அவமதிக்கிறீங்க நீங்க. அவருக்கு கீழ்படியில அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனை, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பு, அவர் வேதத்துக்கு நீ கொடுக்க போனீங்கன்னா அது அவருக்கு செய்யற பெரிய அவமதிப்பு. அப்படித்தான் அவர் பாக்குறாரு. ஏன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு வருது. ஆல் ஹேல் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம். என்ன தமிழ்ல வருது? எல்லாருக்கும் உன்னதமானவர், எல்லாத்த விட பெரியவர், அவருக்கு போய் அவர் உயிர்த்தெழுந்து தான் தான் தெய்வம், நம்மளை சிருஷ்டித்த தெய்வம்ன்றத நிரூபித்த பிறகு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நன்றி ஆராதனை கொடுக்காம இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்குத்தான் வரப்போறார், அதுக்குத்தான் பழி வாங்கறதுக்கு அவர் வரப்போறார். இஸ் எக்ஸால்டட் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இப்போ வந்து அவர் ஒன்னும் பழைய கிறிஸ்து மாதிரி இல்ல, தாழ்மையின் கோணம் இல்ல அவருக்கு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக ராஜாதி ராஜனாக இருக்கிறார் அவர். ஒரு ஒன்னும் இல்ல, அவருடைய ஒரே ஒரு காட்சி தான். மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரெவலேஷன்ல மலைகளே குன்றுகளே எங்க மேல உழுவுங்க, மலைகிட்ட போய் ஜெபம் பண்றாங்க, அவரை பார்க்க முடியாம. அந்த மாதிரி மகிமையில இருக்கிற கிறிஸ்து, அவ்வளவு உயர்வுல இருக்கிற கிறிஸ்து அவர். உயிர்த்தெழுதல் நமக்கு ரெண்டாவதாக என்ன நிரூபிக்குதுன்னா, இயேசுதான் தெய்வம். சரி, மூன்றாவதாக உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன நிரூபிக்குதுன்றதை பார்ப்போம். முதலாவது, வேதம் வந்து தவறளைக்காதது நிரூபிக்குது. இயேசுதான் தெய்வம் என்பதை, இயேசுடைய தெய்வத்துவத்தை அது நிரூபிக்குது. மூன்றாவதாக உயிர்த்தெழுதல் என்னத்தை நிரூபிக்குதுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு வந்து ஒரு பூரணமான ரட்சிப்பு, த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் காட்ஸ் சால்வேஷன், அதைத்தான் நிரூபிக்குது. கடவுள் வந்து நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து பாவத்தின் விளைவுகள்ல இருந்து நம்மளை ரட்சிக்கிறார். தட் இஸ் த சால்வேஷன். ரட்சிப்புனா என்ன? என்னுடைய பாவத்திலிருந்தும் பாவத்திலிருந்து வரக்கூடிய நித்திய விளைவுகள் இருந்தும் என்னை ரட்சிக்கிறது, அதான் ரட்சிப்பு. உதாரணத்துக்கு நம்ம இன்டர்வியூல கேட்போம் ஒரு கேள்வி, சபை மெம்பர்ஷிப் எடுக்கும் போது இன்டர்வியூல கேட்போம், ஐயா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமா மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க எப்படி நம்புறீங்க? எதை வச்சு சொல்ல முடியும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? என்னுடைய இடத்துல இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்துகிட்டு என்னுடைய என் மேல வர வேண்டிய தேவ கோபாக்கினைய தண்டனைய அவருடைய சரீரத்தில் சுமந்துகிட்டு, எனக்கு வர வேண்டிய நரகங்களை அவர் சுமந்துகிட்டு அவர் மரித்தார், அதனாலதான் நான் நம்புறேன் இல்லைங்களா. அதுதான் பதில். அவர் எனக்காக அந்த சிலுவையில எல்லாத்தையும் முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அதனாலதான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் நம்புறேன். அவர் இன்னொரு கேள்வியை கேட்டோன்னா, ஐயா அது எப்படி உங்களால் அவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும், இயேசு உண்மையாவே உங்க பாவங்களுக்கா பாவம் எல்லாம் தீர்ந்து போச்சு, அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிருச்சு, கடவுள் இயேசு கொடுத்த பலிய ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிச்சுட்டாரு, உங்களுக்கு உங்க பாவத்துக்கு எந்த விதமான ஒரு துளி தண்டனையும் வரப்போறது இல்லைன்னு உங்களால நிச்சயமா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? முதல்ல இயேசு மரித்ததுனால, இயேசு உங்களுக்காக மரித்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. அது அந்த பலிய, அந்த பரிகார பலியை கடவுள் ஏத்துக்கிட்டாரு, கடவுள் உங்களை நிச்சயமா தண்டிக்க மாட்டார் உங்க பாவங்களுக்காக, நிச்சயமா எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? எந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பி கடவுள் காமிச்சிட்டார், அந்த பலிய முழுசா அவர் ஏத்துக்கிட்டார், என்ன முழுசா மன்னிச்சிட்டாருன்னு அவருடைய உயிர்த்தெழுதல்னால நான் சொல்ல முடியும். அந்த இயேசுவை நம்புறவங்கள எல்லாரையும் மன்னிச்சுட்டார், அவங்க பாவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வரப்போறதில்லன்னு நிரூபிச்சுட்டார். எப்படி? அவர் உயிரோடு எழுப்பி காமிச்சிட்டார். அதுதான் ஒரு முழுமையான ரட்சிப்பு. புரியுதுங்களா அவங்களுக்கு? அது ஃபகிவன் ஆச்சு, கடவுள் ஏத்துக்கிட்டாரு, அதுக்கு எந்த விதமான தண்டனையும் எனக்கு வரப்போறது இல்லன்னு எனக்கு எப்படி தெரியும்? இயேசுவை உயிரோடு எழுப்பி கடவுள் காமிச்சிட்டார். தட் இஸ் த ப்ரூஃப். என்னுடைய ரட்சிப்பு முழுமை அடைந்தது, முழுமையா கடவுள் என்னை ரட்சித்தாரு, ஒரு துளி தண்டனையும் எனக்கு வரப்போறது இல்ல. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஆரவரிப்பா அதை கொண்டாடுறத நம்ம பார்க்கலாம். ரெண்டு வசனங்களை நம்ம படிப்போம். ரோமர் 4:25 அந்த வசனத்தை கவனிங்க. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எப்படி? மரணத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதோடு கதை முடியல. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். புரியுதுங்களா? நான் உண்மையாவே நீதிமான், கடவுளுக்கு முன்பதாக நான் கிறிஸ்துக்குள்ள நீதிமான், என்னுடைய பாவத்துக்கு ஒருபோதும் எனக்கு தண்டனை வரப்போகிறது இல்ல. I am a righteous man before God என்றதுக்கு எனக்கு எப்படி தெரியும்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அதை நான் நம்ப முடியும். கடவுள் ஒருபோதும் எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். என்னுடைய பாவ கடனை எல்லாம் தான் தன்னுடைய உடம்புல சுமந்துகிட்டு ஒரு கடனாளியாக கல்றக்குள்ள போன கிறிஸ்து வந்து அத கடனை முழுசா அடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். எந்த அளவுக்கு அந்த கடனை முழுசா அடிச்சிட்டாருன்னா, கடவுளே அவருக்கு விடுதலை செய்யணும்ன்ற மாதிரி கடமைப்பட்டுட்டார். முழுசா அடை அந்த கடனை கொடுத்தாச்சு, என் பாவ கடனை முழுசா அடைச்சாச்சு. அதனால மகிமையோடு இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டாரு அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அந்த அவர் கொடுத்த பலி போதுமானது, அவர் கொடுத்த பலி பரிபூர்ணமானது. பிதா அதனால முழுமையா திருப்தி அடைந்து, எந்த அளவுக்கு திருப்தி அடைந்தார்னா, இயேசுவை உயிரோடு எழும்பி அதோடு விட்டாரா, எல்லா நாமத்தோட உயர்ந்த நாமத்தை அவருக்கு சூட்டி உயர்த்தினார் அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு திருப்தி அடைந்து விட்டார் அந்த பலியினால். அதனாலதான் நம்ம நம்புறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மளுடைய நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இன்னொரு வசனத்தை படிப்போம். ரோமர் 8:31 நீங்க படிச்சீங்கன்னா, அது என்ன ஒரு ஆர்ப்பரிப்பா வருது பாருங்களேன். பவுல் ரொம்ப சந்தோஷமா அதை சொல்றாரு. 31, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? சந்தோஷமா இயேசு செஞ்ச தியாகம், இயேசுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு வாங்கி கொடுத்த காரியத்தை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சமா இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஒரு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஒரு சந்தோஷத்து. தேவன் என் பக்கம் வந்துட்டார்னா எனக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? ஒரு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு லவுட் ஸ்பீக்கர் மைக்கை வச்சுக்கிட்டு அவர் அண்ட சராசரத்தின் மேல ஒரு ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு எல்லாரும் கேட்கும்படிக்கு அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு. எல்லா ஏஞ்சல்ஸ், எல்லா பிசாசுங்க, எல்லா மனிதர்கள் கிட்ட கேட்கிறாரு, தேவன் என் பக்கம் இருந்தா எனக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? யாரா இருக்கீங்க? யாரு? நம்முடைய தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொள்ள மக்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? எங்க இருக்கிறடா நீ? எங்க இருக்கிறீங்க நீங்க? எந்த பிசாசு சாட்ட முடியும் தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் மேல? உனக்கு புரியுதுங்களா? அவருடைய ஆர்ப்பரிப்பு, ஆனந்தம் எல்லாருக்கும். எந்த வானத்துல இருக்கிறியா? பூமியில இருக்கிறியா? கடல் கீழே இருக்கிறியா? கடலுக்கு மேல இருக்கிறியா? அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் மேல ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது. அதுதான் அந்த அர்ப்பரிப்பு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கினார். கடவுளே அவங்களை நீதிமான் பண்ணிட்டார். ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார் கேட்கிறார் பாருங்களேன். யாரை தீர்க்க முடியும்? ஊக்கன் யார் தீர்க்க முடியும்? கிறிஸ்துவே மரித்தார். அவருடைய நம்பிக்கை எதுல இருந்து வருது? எல்லாரையும் கேட்கிறாருங்க. நம்மளால கேட்க முடியுமா? நம்மளும் கேட்கலாம். அப்படி ஒரு உலகத்துல எல்லோருக்கிட்டையும் எத்தனை பாவிகள், எவ்வளவு பாவி அவர் செஞ்சிருக்காரு. பவுல் சும்மாவா கொஞ்ச நஞ்சமா பாவம் செஞ்சார், சபையை துன்பப்படுத்தினார், எத்தனையோ பேர் கொலை பண்ணாரு, எவ்வளவு பாவங்களை செஞ்சார். அவர் சொல்றாரு, என் மேல குற்றம் தீர்க்கிறவன் யார்? அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் எங்க இருந்து வருது? எவ்வளவு நம்பிக்கை எங்க இருந்து வருது? நான் ரொம்ப நல்லவனா நடந்ததுனாலயா? அவருக்கு வரக்கூடிய அந்த அளவுக்கு பகிரங்கமா கான்பிடன்ஸ் எங்க இருந்து வருது தெரியுங்களா? அந்த வசனத்திலே போட்டுக்கு பாருங்க, கிறிஸ்துவே மரித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார். அதனாலதான் எனக்கு நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை, என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. நான் என்னுடைய பாவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் தேவன் கொடுக்க மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? கிறிஸ்துவே மரித்தவர் அவரும் எழுந்தும் இருக்கிறவர். என்னை நீதிமான் ஆக்கும்படிக்கு என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பலிய சுமந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எழுந்தும் இருக்கிறவர். அதனாலதான் எனக்கு நம்பிக்கை. புரியுதுங்களா? அதுதான் அவருடைய ஆர்ப்பரிப்பா சந்தோஷமா நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்தாச்சு, இன்னுமே ஒருவனும் நம்மள குற்றம் தீர்க்க முடியாது. அதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தீர்த்தாச்சு. பவுலுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்தது காரணம் என்ன? அவருக்கு அப்படியே ஃபீலிங் வந்துட்டதுனாலயா? சில பேருக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபீலிங் வந்துருது, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஃபீலிங். அதனாலயா? இல்ல, ஃபீலிங் வரும்போது அவர் என்ஜாய் பண்ணிருப்பாரு. ஆனா எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, எந்த நிலைமையும் இல்ல. என் ஃபீலிங்க பொறுத்து என்னுடைய ரட்சிப்பு இல்ல. உங்களுக்கு தெரியுமா, our salvation is not based on our feeling. நம்முடைய நிலைமையை குறித்து நம்முடைய இது இல்ல. அந்த யோசேப்புடைய கல்ற, எனக்கு ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, எனக்கு உணர்வு இருக்குதோ இல்லையோ, அந்த யோசேப்புடைய கல்ற திறந்துதான் இருக்கு. அதை மூட முடியுமா? யாராவது ஏஞ்சல் வந்து உட்கார்ந்தார் இல்லையா, அது ஒருத்தனும் மூட முடியாது. அதை பொறுத்து தான் என் நம்பிக்கை இருக்கு, நான் ரட்சிக்கப்படுவேன். அதை பொறுத்து தான் என் நம்பிக்கை இருக்கு, நான் பரலோகத்துக்கு போவேன். அதை பொறுத்து தான் என் நம்பிக்கை இருக்கு, என் பாவத்துக்கு எந்த தண்டனையும் வராது. புரியுதுங்களா? அதான் அவன் விசுவாசம். என் ஃபீலிங்க பொறுத்து இல்ல, என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து நான் எதை நம்புறேன்? மரித்த கிறிஸ்து, அவர் உயிரோடு எழுந்த கிறிஸ்து, அதைத்தான் நம்புறேன். அந்த கால்ற காலியா இருக்கிறது, அதை பொறுத்து தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனா நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு அநேக நேரத்துல நம்முடைய பாவங்கள், பழைய பாவங்கள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ற அந்த ஆவி வரும். அதே வரும் சில நேரங்கள்ல நம்முடைய ஞாபக சக்தினால நீ என்ன மாதிரி தப்புங்களை பண்ணிருக்க, என்ன மாதிரி பாவங்களை பண்ணிருக்க, அது நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ற அந்த ஆவி வந்து நம்மளை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கும். என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்க, குற்றப்படுத்துகிற ஆவியெல்லாம், குற்றப்படுத்துகிற ஆவி. அதனால நம்ம ரொம்ப வேதனை கூட படுறோம் சில நேரங்கள்ல. ஏன் அறியாம சில நேரங்கள்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவமே நம்மள எப்படி வாட்டுது? அப்படி பண்ணிருக்க, இப்படி பண்ணிருக்க, நம்மள வாட்டுது. நம்ம ஜெபம் மனம் திரும்புறோம், அறிக்கை சென்றோம், மனம் திரும்பி பாக்குறோம், ஆனா அந்த இது போக மாட்டேங்குது. ஃபீலிங் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்ற வேதனை நமக்கு இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது வருது உண்டு. அப்ப என்ன செய்யறது? நம்ம ஜெபம் பண்ணி பாக்குறோம், என்ன பண்ணி பாக்குறோம், என்ன பண்றது? என் பாவம் எல்லாம் தீர்த்தாச்சு, கடவுள் மன்னிச்சுட்டாருன்றத நான் எப்படி உணர்வேன்? எனக்கு வர ஃபீலிங்னா இல்லையா? இல்ல, என்ன செய்யணும் தெரியலாம். அப்படி ஏற்படும் போது, ஏன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தெரியாம நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அது என்ன வாட்டுதுன்னா அதுக்கு விடுதலை என்ன தெரியுமா? நம்ம அந்த யோசேப்புடைய கல்றைக்கு மனநிலைமையில போய் அந்த கல்ற கல்லு திறந்து இருக்கிறத பார்த்து, உள்ளே போய் அந்த சீலை இருக்கிறத பார்த்து, அந்த ஏஞ்சலுடைய செய்தி, அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்துட்டார், அவர் உயிர் தெழுந்தார். அதுதாங்க நம்ம மனசாட்சிக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். என் பாவமெல்லாம் தீர்த்துட்டார், தீர்த்து உயிர் தெழுந்துட்டார். அதுல தான் என்னுடைய நம்பிக்கை. என் ஃபீலிங் என்ன அது இருந்துட்டு போகுது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அது, அதான் விசுவாசம். புரியுதுங்களா? ஃபீலிங்க குறித்து அப்படி நம்ம அந்த பாவத்தை சரிகட்டம் கத்துக்கலன்னா எப்பப்பா இருக்கு அனாவசியமான குற்ற உணர்வு, அனாவசியமான ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங், டல்னஸ், இன்னும் இன்னும் பாவ வழியில போற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். பரிசுத்தத்துல வளர முடியாது. புரியுதுங்களா? என்னுடைய பாவங்களை அப்படி டீல் பண்ண கத்துக்கணும். என்னுடைய பாவம், என்னுடைய நிலைமை, ஃபீலிங், பருபக்தி, அதை குறித்து இல்ல, ஏசு எனக்காக என்ன செஞ்சிருக்கா, அந்த கல்ற இன்னமும் திறந்திருக்கு. அதாங்க சுவிசேஷத்தின் ரகசியம், அதிசயம். சரி, முதலாவது சுவிசேஷம் தவறளிக்காத வேதத்தை நிரூபிக்குது, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து தெய்வம்ன்றதை நிரூபிக்குது, மூன்றாவது ரட்சிப்பின் முழுமை, அது முழுமையான ரட்சிப்பு. இன்னொன்னு கூட ரட்சிப்பு, பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்துட்டார் இல்லைங்களா? He saved us from our sins. அந்த பாவத்திலிருந்து முழுசா நம்மளுக்காக பரிகாரம் கட்டிட்டார். அது மாத்திரம் இல்லாம பாவத்தின் விளைவுகள், பாவத்தின் விளைவுகள் என்ன? பாவம் நமக்கு என்ன கொண்டு வந்துச்சு? பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன எல்லாரும் அப்படியே சத்தமா சொல்றீங்க, இப்பதான் எந்திரிச்ச மாதிரி இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் விளைவா வந்த மரணம், இந்த பாவ உலகம், பாவ சரீரம், நரகம், பிசாசு, எல்லாமே பாவத்தின் விளைவுனால. அதுல எல்லாத்துல இருந்தும் நமக்கு விடுதலை, உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துல இருந்த விடுதலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து, அந்த 1 கொரிந்தியர் 15:20 என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் உயிர் தெழப்போறோம். மரணத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்புற எல்லோருமே எப்படின்னா, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அப்படி நம்ம எல்லோரும் உயிர் தெழப்போறோம். அது அவருடைய உயிர் தெழுதலின் ப்ராமிஸ், அதுதான் நமக்கு. ஏன்னா பைபிள் படி நம்ம யோசிக்க கத்துக்கணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தனி நபரா, பிரைவேட் பர்சனா அவர் வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுதல்ல, அவர் ஒரு பிரதிநிதி. ஆதாம் எப்படி நமக்கு பிரதிநிதியா இருந்தாரோ, இவரு ரெண்டாவது ஆதாம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருக்காக மட்டும் வாழல, அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லோருக்காகவும் வாழ்ந்து ஒரு நீதியான ஒரு நீதி வாழ்க்கையை சம்பாதிச்சார். அவர் சாவு அவருக்காக சாகல, அவரு நம்மளுடைய பாவங்களுக்காக, ஒரு புது சந்ததிக்காக அவர் செத்தார். அவர் உயிர் தெழுந்ததும் அவருக்காக மாத்திரம் உயிர் தெழுத, அவர் உயிர் தெழுந்தது நம்ம எல்லோரும் உயிர் தெழுதலுக்கு ஒரு ப்ராமிஸ். அது அவர் எப்படி உயிர் தெழுந்தார், அவர் மாதிரி அவரை நம்பி அவருடைய மரணத்துல நம்பிக்கை வைக்கிறவங்க அவர் எப்படி உயிர் தெழுந்தார், அதே மாதிரி நம்ம எல்லோரும் உயிர் தெழப்போறோம், உயிர் தெழப்போறோம். அதுதான் விசுவாசம், நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும், கிறிஸ்தவ நம்பிக்கை. ஏன்னா அவர் வந்து அவருடைய அவர் தலைன்னு சொல்லப்படுது பைபிள்ல. நம்ம என்ன சபை? அவருடைய சரீரம். அவர் தலை வெளியே வந்துருச்சு, தலை வெளியே வந்துட்டு மகிமையில காத்திருக்கு. எதுக்காக காத்திருக்கு? அவருடைய சரீரம் வரணும்னு. அவருடைய கால் விரல்கள், கை விரல்கள், கையை, காலு, உடம்பெல்லாம் வரணும். அது வந்து மகிமைப்படணும் முழுசா. யோசிச்சு பாருங்களா அதனுடைய அதிசயத்தை. அது வர்றதுக்காக அவர் காத்திருக்காரு. நான் உண்மையான விசுவாசியா, நான் இருந்து நான் உயிர்த்தெல்லாம போனேன்னா அவருடைய சரீரம் இன்கம்ப்ளீட்டா போயிருங்க. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய ப்ராமிஸ் உயிர்த்தெழுதல் நமக்காக. அவர் மகிமைப்பட்டு நித்திய மகிமையில அவர் இருக்காரு. அந்த மகிமைப்படும்படிக்கு நம்மளுடைய ப்ராமிஸ், அவர் உயிர்த்தெழுதுனால நம்ம எல்லோரும் உயிர்த்தெழப்போறோம், எல்லோரும் உயிர்த்தெழப்போறோம். அதான் இயேசு நம்புற எல்லோரும் உயிர்த்தெழப்போறோம். அதான் பெரிய கிறிஸ்தவ ப்ராமிஸ். அதுதான் முழுமையான ரட்சிப்பை நமக்கு கொடுக்குது. சாத்தான்ல இருந்து விடுதலை, மரணத்துல இருந்து விடுதலை, பாவ சரீரத்தில இருந்து விடுதலை. நம்ம உயிர்த்தெழும் போது எப்படி உயிர்த்தெழப்போறோம்? இந்த நோய்வாய் பிடிச்ச சரீரம் இல்ல, இந்த கஷ்டம் பிடிச்ச வலி எடுத்த அந்த சரீரம் இல்ல, ஒரு குளோரியஸ் பாடி. கொஞ்சம் சாப்பிட்டாவே வெயிட் போட்டுருது இந்த பாடி. அதை எக்ஸசைஸ் பண்ணும், அதை பண்ணணும், இதை பண்ணும், அதை கண்ட்ரோல் பண்ணும், சுகரை கண்ட்ரோல், எவ்வளவு கஷ்டம் இந்த பாடி. அப்படிப்பட்ட குளோரியஸ் பாடி, உயிர்த்தெழுதல் சரீரம் நம்ம கொடுக்க போற, அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அதுதாங்க, அதுதான் போல போஸ்லர் வந்து திசலோனிக்கர் சபைக்கு எழுந்த போது அவங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்காங்க. அந்த வசனம் வந்து வேகமா படிப்போம். 1 Thessalonians 4:13. அவங்க ரொம்ப துக்கமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமையானவங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில பேர்லாம் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ அவங்க இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை மிஸ் பண்ண போறாங்களா, ஏதாவது மிஸ் பண்ண போறாங்களான்னு வருத்தப்படும் போது பவுல் என்ன செய்யறாரு பாருங்களா, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப துக்கத்தோடு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யறாரு?
நன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மதித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார்.
நீங்க துக்கமா இருக்கிறீங்க என்னுடைய சகோதரத்துல, நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், அவர் என்ன பண்றாருன்னு கவனிங்களா, அவங்க துக்கத்தை எப்படி எடுக்கிறாருன்னு கவனிங்களா. என் அருமையானவர்களே, நீங்க உபவாசம் ஜபம் பண்ணுங்கள் உங்க துக்கம் போயிடும்ன்றாரு, கைத்தட்டி பாட் பாடி சங்கீதம் பாடுங்க உங்க துக்கம் போயிடும்ன்றாரு. என்ன பண்றாரு தெரியுங்களா, உங்க அறியாம நீங்க அறியாம இருக்க எனக்கு மனதில்லை. உங்க துக்கத்தை எப்படி எடுக்கிறாரு தெரியுங்களா, சத்தியத்தை சொல்லி கொடுத்து துக்கத்தை எடுக்கிறார். அதான் அவர் செய்யறதை பாக்குறோம், புரியுதுங்களா. நம்ம அறியாமனால தான் அநேக துக்கம் வருது. சத்தியம் அறியாத சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விடுதலை வருதுன்னு அவர் சத்தியத்தை சொல்லி கொடுத்து, நீங்க அறியாம இருக்க எனக்கு மனதில்லை. அருமையானவர்களே, நீங்க துக்கத்தோடு இருக்கீங்க, ஆனா நீங்க பயப்பட வேண்டியதுல, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அவரு வரும்போது முதலாவது உயிர்த்தெழ போறது யாரு, நமக்கு செத்தவங்க, நமக்கு முன்னாடி செத்தவங்க, அவங்க உயிர்த்தெழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம சேர்ந்து போக போறோம். அதனால நீங்க துக்கப்பட வேண்டியதுல, அது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா. கிறிஸ்தவ நம்பிக்கை அதான், மத்தவங்க மாதிரி செத்துட்ட பிறகு நமக்கு அருமையானவங்க இருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன், நமக்கு அருமையானவங்க அது வரப்போது சீக்கிரமே, நமக்கு தெரிஞ்சவங்க அறியாம அறிஞ்சவங்க நம்மோடு நம்ம பிள்ளையா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்முடைய புருஷனா இருக்கலாம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போறான், உலகத்தை விட்டு போக போறான். அவங்கள எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு வருஷம் அவங்களோடு இருந்திருக்கோம், அது பிரிவு சாதாரணமா அம்மா நினைச்சாவே பயமா இருக்கு, சாதாரணமா. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, அவங்கள எடுத்துட்டு போய் கல்லறையில ஒரு நாள் வைக்கும் போது துக்கம்தான், வேதனை தான், கஷ்டம் தான், இல்லைன்னு இல்லை அழுவதான் போறோம். கல்லறையில வைக்கும் போது அந்த துக்கத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, யோசேப்புடைய கல்லறை எப்படி காலியாச்சோ அந்த மாதிரி இந்த கல்லறையும் ஒரு நாள் காலியாக போகுது. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. எனக்கு அருமையான இந்த மனைவி புருஷன் நிச்சயமா உயிர்த்தெழ போற, அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இந்த கல்றை அவர் கல்றை நிச்சயமா எப்படி காலியாச்சோ நிச்சயமா இந்த கல்றைய ஒரு நாள் காலியாக போகுது. அப்போ அவங்க உயிரோடு வரும்போது இந்த வியாதி கஷ்டம் பிடிச்ச சரீரத்தோடு வரமாட்டாங்க, மகிமையான சாகே சாவல் சாவாம இல்லாம ஒரு சரீரத்தோடு வரப்போறாங்க. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அதனாலதான் போகல அந்த கடைசி வசனத்துல என்ன, 18வது வசனத்துல என்ன சொல்ற பாருங்க, ஒருவர் ஒருவர் ஆறுதல் படுத்துங்க. எவ்வளவு அருமையான ஆறுதல், எந்த விசுவாசம் எந்த மதம் இந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும். உலகத்துல எல்லாம் செத்துட்டவங்க நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஐயோ ரொம்ப நல்லவரா இருந்தாருங்க, அப்படி இருந்தாருங்க, ஐயோ போன வாரம் தாங்க பார்த்தோம் நல்லா நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு, ஐயோ அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, அது இன்னும் எவ்வளவு வேதனையை நமக்கு கொடுக்குது. அவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அது இருந்தாருன்றதெல்லாம் என்ன ஆறுதல் நமக்கு. அவர் எப்படி இருக்க போறாருன்னு சொல்லுங்க, அவர் எப்படி வரப்போறாருன்னு சொல்லுங்க, அது வெறும் இயேசு வேதம் தான் சொல்ல முடியும் நமக்கு. அவர் மகிமையோடு எழுந்துச்சு வரப்போறாங்க, மகிமையான சரீரத்தோடு நிச்சயமா we will rise. அதுக்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். எவ்வளவு ஒரு முழுமையான ரட்சிப்பு பாருங்க, சாதாரணப்பட்ட ரட்சிப்பு இல்ல. சரி, வேகமா அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். உயிர்த்தெழுதல் அடுத்ததாக என்ன நிரூபிக்கிறதுனா, இது நமக்கு புதுசா இருக்கலாம், இது நம்ம படிச்சுக்க பார்ப்போம். இந்த உலகத்தை இந்த இப்ப இருக்கிற உலகத்தை ஆட்சி செய்கிறது இயேசு தான் ஆட்சி செய்கிறார், அதுதான் உயிர்த்தெழுதல் நிரூபிக்குது. நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு கண்ணு பாதி திறந்துகிட்டாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகம் எவ்வளவு புதிரா இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாக்குறோம் சன்னு மூணு ஸ்டார்ஸ், எவ்வளவு ஒழுங்கு ஆர்டர் அது இருக்கு, எவ்வளவு ஒரு ஒரு பிரிடிக்டபிலிட்டி. சூரியன் இந்த டைம்க்கு தான் வரும் இல்லைங்களா, சூரியன் அஸ்தமம் இந்த டைம்ல தான் ஆகும். அந்த நட்சத்திரங்கள்லாம் எவ்வளவு ஆர்டரா, எவ்வளவு மூமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு, எவ்வளவு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெறும் ஒழுங்கினோம், வெறும் இன்டிசிப்ளின், அசிங்கம், அவலட்சணம், அந்நியாயம், கொடுமை, மனிதர் பாவ மனிதர்ங்க செய்யற அந்நியாயம், எவ்வளவு கொடுமை. அதுவும் இயற்கையின் சீற்றோன்னு சொல்லப்படுற பூகம்பம், சுனாமி, அழிவு எல்லாமே ஏற்பட்டுகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு குழப்பத்துல, இதெல்லாம் யார் தான் நடத்துறாங்க, இது எங்கத்தான் போய் முடிய போகுது, நமக்கு வர்றது இல்ல, இது எங்கத்தான் போய் முடிய போகுது, இதெல்லாம் யார், இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு, நீங்க கேட்டிருக்கீங்களா, நிறைய பேர் கேக்குறது இதெல்லாம் பொறுப்பு யாரு? ஒரு பக்கம் இவ்வளவு ஆர்டரா நடக்குது இந்த உலகம், இன்னொரு பக்கம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது இந்த உலகம், இதுக்கு பொறுப்பு யார், ஹூஸ் இன்சார்ஜ் அப்படின்னு கேட்கும் போது வேதம் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இதுக்கு இன்சார்ஜ் உயிர் தெளிந்த கிறிஸ்து. அந்த யோசேப்பின் கல்றை தான் இதுக்கு பதில் கொடுக்குது. இதை ஆளுகிறவர் இயேசுதான், இந்த உலகத்தை இப்போ ஆட்சி செய்கிறவர் இயேசுதான். இந்த உலகத்தை இந்த விதத்துல ஆட்சி செய்த இதுல இருக்கிற எல்லா குழப்பங்களையும், இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுவும் அவருடைய அனுமதினால்தான் அசைவாடுகிறது. இது எங்க முடிய போகுது, எங்க கொண்டு போறாருன்னா, தன்னுடைய இரண்டாவது வருகைக்கும் நியாய தீர்ப்புக்கும் இந்த உலகத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். இதை ஆட்சி செய்கிறவர் இயேசுதான், அந்த உயிர் தெளிந்த கிறிஸ்து தான். ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 28:18.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவர் சொல்றது பாருங்களேன், உயிர் தெளிந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்திலையும் பூமியிலையும் அதாவது சகல சிருஷ்டிப்புலையும் எனக்கு எல்லா உரிமையும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற இறையாண்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I am the one controlling everything. இனிமே நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறேன். எல்லா உரிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலையும் பூமியிலையும் காணுகிற காணாத எல்லா காரியத்தையும் ஆட்சி செய்கிறவர் இயேசுதான். இந்த உலகத்தை நடத்துகிறவர் இயேசுதான். அவருடைய நோக்கத்தின்படி, தீர்மானத்தின்படி முடிவுக்கு அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தை. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்னொரு எபேசியர் 1:18 படிக்கலாம். அதுலயும் அந்த வசனம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த வசனம் ஒண்டி படிச்சு விடுவோம், அதுல எவ்வளவு தெளிவா நம்ம போட்டிருக்கு பாருங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும்படிக்கு பவுல் என்ன சொல்றாரு, உங்க கண்கள் திறக்கப்படணும். இயேசு எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு உயர்ந்தவர், இந்த உலகத்தை எப்படி ஆட்சி செய்யறாருன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா? உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு நீ ரொம்ப அறிவாளின்னு இல்ல, நீ குருடா இருக்கிற. அதனால உங்க கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்றாரு பாருங்களேன்.
பலமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக்
கொள்கிறேன்.
எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசயத்தில் உட்கார்ந்தபடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தபினார்.
அந்த வசனம் பாருங்களேன், ரொம்ப ஆழமான வசனம். அதுவே பிரசங்கமா எடுக்கலாம். எல்லா அதிகாரங்களுக்கு, எல்லா துரைத்தனங்களுக்கு, எல்லா பவருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இருக்கிறார் கடவுள். அவர் உயிர் தெளிந்த கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேல இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். ஒண்ணு மாத்திரம் அதுல நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு உங்க கண்கள் இன்னும் திறக்கப்படல. யூ ஆர் பிளைண்ட். உங்க கண்கள் திறக்கும்படிக்கு பிரகாசமுள்ள கண்களை உங்களுக்கு கொடுக்கட்டும். இயேசு எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரியவர், இந்த உலகத்தையே ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு காரியமும் இங்க அசையணும்னு அவர் பர்மிஷன் தாங்க வேணும். அவர் தான் இந்த உலகத்தை நடத்துறவர், அவர் தான் அதனோட தீர்மானத்தின் முடிவு தன்னுடைய இரண்டாவது வருகைக்கும் நியாய தீர்ப்புக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது அதான், நாலாவது அதாங்க நிரூபிக்குது. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஊர்ல சொல்ற பிரளயம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, உலகம் முடிய போகுது, December 12 2012ன்றதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட, என்னுடைய ராஜா இந்த உலகத்தை ஆட்சி பண்றார், இவங்க யாரு பேசுறதுக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும்? அவரு தெரிந்து கொள்ளப்பட்டவன், கடைசி தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிறந்து வளர்ந்து அவன் வயதுக்கு வந்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுற வரைக்கும் இந்த உலகத்தை அழிக்க மாட்டார். அது 1000 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு நம்ம எல்லாம் கேக்க செவிய கொடுக்கக்கூடாது. மாயன் கேலண்டர், வெங்காயம், அதெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. ராஜா இயேசு ஆட்சி செய்கிறார் இந்த உலகத்தை, அவர் தான் இந்த உலகத்தை நடத்த போறவர். அவர் எப்ப முடிவு பண்ணுமோ அப்பதான் முடிக்குவார் அவர். அதுக்குதான் இடமே கொடுக்கூடாது. நம்மளோட கவலை எல்லாம் சுனாமி வரப்போகுது அது வரப்போகுதுன்ற கவலை இல்ல. தேவ கோபாக்கினேன் சுனாமி வரப்போகுது, மக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த இயேசுவை பத்தி அறிவிக்கணுமே, அதுதான் நம்முடைய பெரிய கவலையா இருக்கணும். புரியுதுங்களா? இவர் இந்த உலகத்தை அழிக்க ஒரு நாள் அழிக்கத்தான் போறாரு, அவருக்கு தான் தெரியும். ஆனா நம்மளுடைய வேலை அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் வேலை. புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்த்து முடிப்போம். அஞ்சாவதாக இது வரைக்கும் பார்த்திருக்கோம், உயிர்த்தெழுதல் வந்து வேதம் தவறளிக்காததுன்றதை நிரூபிக்குது. ரெண்டாவது, இயேசு தெய்வம் என்பதை நிரூபிக்குது. நம்ம கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பரிபூர்ணமான ரட்சிப்பு, அது அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. நாலாவதாக, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் இயேசுதான், அவருடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன துளி கூட நகர முடியாது. அஞ்சாவதாக, நியாய தீர்ப்பு தவிர்க்க முடியாத ஒரு நியாய தீர்ப்புன்றத நமக்கு நிரூபிக்குது. இயேசு முதலாவது தடவை இந்த உலகத்துக்கு வரும்போது ரொம்ப தாழ்மையின் கோலமா வந்தார். அவர் என்னென்னவோ செய்யறதுக்கு நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செய்யறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். அவரை போட்டு அடிச்சாங்க, பேய் பிடிச்சவனை திட்டினாங்க, வாரனால அடிச்சாங்க. அவரை பிடிச்சிட்டு போய் முள்முடி சுமத்தி காரி துப்பி அடியா அடி அடிச்சு அவர் குற்றம் சாட்டி சிலுவையில தொங்க விட்டு ஒரு ஈட்டி எடுத்து அவர் உடம்புல குத்தி செய்யக்கூடாத கொடுமைகள்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா? எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் நடக்கும் போதும் அவர் ஒன்னு சொன்னார், திருப்பி திருப்பி சொன்னார், இது இப்படியே ஆகாது, இந்த மாதிரியே எப்பவும் இருக்காது, ஒரு நாள் வரப்போகிறது, என்னைக்கோ என்னுடைய வார்த்தைக்கோ எந்த விதத்துல நீ மதிப்பு கொடுத்தன்றத பொறுத்து நான் உன்னை நியாய தீர்க்க போறேன். என்னுடைய நியாய தீர்ப்பு வந்து நித்திய எல்லையற்ற விளைவுகள் இருக்க போகிறது. என்னையோ என்னுடைய வார்த்தையை எந்த விதத்துல நீ மதிச்சன்றத நான் நியாய தீர்க்க போறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், அவன் முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், எல்லோரும் இயேசுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புக்கு நிக்க போறாங்க. அவர் தான் இவங்களுடைய நித்திய விதியை இவர் தான் முடிவு பண்ண போறவர். எல்லா மனிதர்களும், சரித்திரத்துல வாழ்ந்த சகல மனிதர்களும் இயேசுக்கு முன்பதாக முகமுகமா நிக்க போறான். அவனுடைய முடிவை நிர்ணயிக்க போறவர் இவர் தான். அது எப்படி நமக்கு தெரியும்? உயிர்த்தெழுதல் தான் அதை நிரூபிக்குது. அதை பார்ப்போம், வேதத்துல இருந்து நம்ம பார்ப்போம். அவர் சொல்றாரு, அந்த பிரதான ஆசாரியர்கிட்டயே அவரு சொல்லும் போது பிரதான ஆசாரியர் கேட்கிறாரு, அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி, ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு உன்னை கேட்கிறேன், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு அவர் கேட்டார் பிரதான ஆசாரியர். அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறதையும் வானத்தின் மகிமையில் வருகிறதையும் உன் கண்ணால நீ பார்ப்ப அப்படின்னார். அந்த டைம்லயே அவர் சொன்னார். அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? உண்மையாது எப்படி நமக்கு தெரியும்? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் உயிர்த்தெழுந்ததுனால உண்மைன்னு நம்ம நம்புறோம். நிச்சயமா அவர் சொன்னது நடக்கும். நியாய தீர்ப்பு தவிர்க்க முடியாத ஒரு காரியம்னு அவர் உயிர்த்தெழுதல்னால நமக்கு நிரூபிக்கப்படுகிறது. அதனால தாங்க அந்த பேதுரு பாத்தீங்கன்னா, அந்த பிரசங்கம் போதிச்சார் இல்லையா, ஃபர்ஸ்ட் சர்மன் பிரசங்கம் பண்ண உடனே அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்ப்பா. எந்த மாதிரி இயேசு தெரியுமா? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் நிச்சயமா அறிய கடுவீர்கள். அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கத்தி அவங்க நெஞ்சில குத்துன மாதிரி இருந்துச்சு. ஏன்? நீங்க சிலுவையில் அறைந்த இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார், அவர் கடவுள் ஆண்டவரா பண்ணிட்டார், அவர் எல்லா நாமத்தோட உயர்ந்தவரா பண்ணிட்டாரு அப்படின்னாலும் அவனால தாங்கவே முடியல. வானில நம்ம சிலுவையில் அறைந்த கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சிட்டாரா, அவர் உயிரோடு இருக்காரானா, அவங்க சகோதரர்களே நாங்க என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு பேதர்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நிக்க போறாங்க இவங்கெல்லாம். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் ஆண்டவர் ஆயிட்டாருன்னா போச்சு, இவங்க அவரு முன்னாடி அவரை சந்திச்சே சந்திப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அப்படி கெஞ்சி கேக்குறாங்க. நமக்கும் அதேதான், அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னா அவரை எப்படி மதிச்சிங்க, அவர் வார்த்தைக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க, அவர் சபைக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க, அதை பொறுத்து தான் அவங்களை நியாயம் தீர்க்க போறாரு. அவருக்கு முன்னாடி நீங்க நிக்க போறீங்க, அதை வச்சுதான் அவங்களை ஜட்ஜ் பண்ண போறாரு. அது நமக்கும் கத்தியில குத்துன மாதிரி இருக்கணும். நான் என்ன செய்வது? அதனாலதான் அவங்க பயந்து நடுங்கினாங்க. ஒரு வசனம் படிப்போம், உரித்தழுதல் வந்து வெறும் பாசிட்டிவ் மாத்திரம் இல்லைங்க, நெகட்டிவும் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17வது வசனம், 17:29.
நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது.
எப்பா நீங்க கல்லோ மண்ணோ அதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. சித்திர வேலை விக்ரம் அந்த இது கணேஷ் அதுதான் கடவுள் நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு உயிரே இல்ல, அதனால அசைய முடியாது. அது வார்னிங் ஒன்னு கொடுக்கிறார். 2வது 30வது வசனம்,
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார்.
சரி, அதுல என்ன சொல்றாரு பாருங்களேன், இவ்வளவு நாள் கடவுள் பேசாம இருந்தாருன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இவ்வளவு நாள் பாவங்களுக்கு ஒண்ணும் செய்யாம இருந்தாரு விட்டுட்டாருன்னு பேசாம இருந்துடாதீங்க. அது அது உங்களை தூக்கமா போடாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தேவன் சில காரியங்களை விட்டுட்டாரு, ஆனா இப்போ எல்லா மனிதர்களும் எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்ன்றாரு, மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். கட்டளை இடுகிறார் எல்லா மனுஷர்களும் ஒருத்த விடாம எல்லா இடத்திலையும் மனம் திரும்பணும். நீ ஏன்னா மனம் திரும்பணும்.
எழுப்பினதினாலே அதில் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான்.
எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன் மனம் திரும்பணும் தெரியுமா? ஒரு மனுஷனை கொண்டு ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்? நிச்சயமா அது நடக்கும்ன்றது நமக்கு எப்படி தெரியும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? அதனோட நிச்சயத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்காரு? அதனோட நிச்சயத்தை இயேசுவை மெய்யாகவே உயிர்த்தெழும்பி எல்லோருக்கும் அறிவிச்சிருக்காரு. நிச்சயமா ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்க போகுது. இந்த இயேசுக்கு முன்னாடி நீங்க எல்லோரும் நிக்க போறீங்க, பதில் கொடுக்கணும் அவர் வார்த்தைக்கு. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா நிரூபிச்சிருக்கிறார். அதைத்தாங்க அது வசனத்துல சொல்றாரு. புரியுதுங்களா? நிச்சயமா ஒரு நாள் இருக்க போகிறது. இயேசுவை நிராகரிக்கிறவங்க, இயேசுவை ரிஜெக்ட் பண்றவங்க, அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்காதவங்க எல்லோரையும் அவர் நியாயத்திற்க போற ஒரு நாள் வரப்போகுது. அதைத்தான் உயிர்த்தெழுதல் நிரூபிக்குது. சரி, இந்த 5 காரியங்களை பார்த்து நம்ம முடிச்சிருக்கோம். நேரம் ஆயிடுச்சு. வேதம் தவறளிக்காதது. இயேசு மெய்யாகவே தேவன். முழுமையான ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தை இயேசுதான் ஆட்சி செய்கிறாரு. கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் இன்னவிட்டபிள். இன்னவிட்டபிள்னா ஸ்ட்ராங் வார்த்தை, தவிர்க்க முடியாது. அது நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட் வரப்போதுன்னு எப்படி தெரியும்? இயேசு உயிர்த்தெழும்பி காமிச்சிருக்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடியா இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பயங்கரம் யோசிச்சு பாருங்க. அவர் தான் தீர்ப்பு கொடுக்க போறார் எல்லோருக்கும். தப்பிக்கவே முடியாது அவர்கிட்ட. அவருடைய ஒருத்தர் சொன்னார், அவருடைய பரிசுத்தம் வந்து ஒரு பாவத்துக்கும் தண்டனை கொடுக்காம விடாது. அடியாடி அடிக்கும், மெரியா மெரிய மெரிக்கும். அவருடைய வல்லமை வந்து நீ எங்க போயிருந்தாலும் உன்னை தேடிட்டு வந்து பிடிச்சிட்டு வரும். கடல்ல போய் செத்து இருந்தாலும் விட மாட்டார். ரெவலேஷன் 20வது அதிகாரத்துல வெள்ளை சிங்காசனம் ஒன்னு இருக்கு, அதுல உட்கார்றாரு. பூலோகத்துல இருக்கிற எல்லோரும் வந்து நிக்கிறாங்க. கடல்ல இருந்து வராங்க, அங்க இருந்து வராங்க. எல்லோரும் அவங்க சரீரத்தோடு எந்திரிச்சு வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் இவரு தான் நியாயம் தீர்க்க போறாரு. நிச்சயமா அது ஒரு நாள் நடக்க போகுது. சரி, கண்ணமுடி நம்ம ஜாம் செய்வோம். இந்த 5 சத்தியங்களை நம்ம படித்துக் கொண்டோம். உயிர்த்தெழுதலை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உயிர்த்தெழுதல் என்னத்தை நிரூபிக்குது, ஏன் அது முக்கியம்ன்றத நம்ம பார்த்தோம். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்தம், நன்றி, விசுவாசத்தை அதிகப்படுத்துற ஒரு காரியமா இருக்கணும். இயேசுவை ஆராதிக்க வைக்கிற ஒரு காரியமா இருக்கணும். ஆனா இன்னமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களே, இன்னமும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களே, நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. வேதம் தவறளிக்காதது, இயேசு மெய்யாகவே தேவன், அவர் எவ்வளவு முழுமையான ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, இந்த உலகத்தை எல்லாம் அவர் தான் ஆட்சி செய்கிறாரு, நிச்சயமாக நியாய தீர்ப்பு வரப்போகிறதுன்றத நிச்சயப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. நீங்க இன்னமும் இயேசுவை ஏத்துக்காம நீங்க எப்படி வாழ போறீங்க? இன்னமும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நீங்க எப்படி வாழ போறீங்க? இதனால இயேசு கிட்ட வாங்க, இயேசுவை நம்பி. இயேசு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை காப்பாத்தும். உம்மை போல் இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை, இந்த ராஜாதி ராஜனை, என்னை நியாய தீர்க்க வருகிற இயேசுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம நான் வாழ்ந்தனே, அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தரா இல்லாம என் இஷ்டப்படி நான் வாழ்ந்தனேன்னு மனம் திரும்பி அவர்கிட்ட மன்றாடி கேளுங்க. இயேசு அறியாம இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. எல்லாருமே, ஆன ஆண்டவரே, உமா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நீர் இந்த நாளை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளா, உங்களுடைய சபைக்கும் மனம் திரும்ப ஏவுகிற வார்த்தைகளா, ரட்சிப்பின் வார்த்தைகளா, பாவிகளுக்கும் இதை மாத்தி இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.